சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 2, 2022. தலைப்பு: உண்மையற்ற தன்மை. கோல்டன் உரை. யோவான்: அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: தீமோத்தேயு. இவ்வுலகத்திலே ஐசுவரியமுள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமலும், நிலையற்ற ஐசுவரியத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐசுவரியவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாயிருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிட உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதுமில்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவோம். ஐசுவரியவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. பாடம் பிரசங்கம் பைபிளில் இருந்தது. யாத்திராகமம்: தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமாவன, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். நீதிமொழிகள்: கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். சங்கீதம்: தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐசுவரியத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோட்டிருக்கும்படி. எரேமியா: மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தரவெளியில் கரளையாய்ப் போன செடியைப் போலிருந்தது. நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர்நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான். மத்தேயு: பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். மத்தேயு. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், மத்தேயு, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருட்டாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. லூக்கா. அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டுக் கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சமுண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஊட்டிக் கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்தது என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என் பெண் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தஞ்செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். லூக்கா. இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாயிருந்தது. தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாதென்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்தது அவர் முன்பாக விழுந்தது. தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். ஏசாயா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யேகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கி டுதிஸ்கிரிப்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். எதுவும் இழக்கப்படுவதில்லை, எது உண்மையானது என்பதற்கான சரியான மதிப்பீட்டின் மூலம் அனைத்தும் வெல்லப்படுவோம். எல்லா உண்மையும் கடவுளிலும் அவருடைய படைப்பிலும் உள்ளது, இணக்கமானது மற்றும் நித்தியமானது. அவர் படைப்பது நல்லது, மேலும் அவர் படைத்த அனைத்தையும் செய்கிறார். அவரை நம்புபவர்கள் படிப்படியாக கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலனும் பிரச்சனையில் தற்போதைய உதவியும் என்று கண்டுபிடிப்பார்கள். விஷயம் மற்றும் அதன் பாவம், நோய் மற்றும் மரணம் பற்றிய கூற்றுக்கள் கடவுளுக்கு எதிரானவை, மேலும் அவரிடமிருந்து வெளிவர முடியாதது. பொருள் உண்மை இல்லை. உடல் புலன்கள் கடவுள் மற்றும் ஆன்மீக உண்மையை அறிய முடியாதது. மனித நம்பிக்கை பல கண்டுபிடிப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறது, ஆனால் அவற்றில் ஒன்று கூட தெய்வீக அறிவியலின் தெய்வீக கோட்பாடு இல்லாமல் இருப்பதன் சிக்கலை தீர்க்க முடியாதது. பொருள் கருதுகோள்களிலிருந்து விளக்குகள் அறிவியல் அல்ல. அவை உண்மையான அறிவியலிலிருந்து வேறுபடுகின்றன, ஏனென்றால் அவை தெய்வீக சட்டத்தின் அடிப்படையில் இல்லை. தெய்வீக விஞ்ஞானம் பொருள் உணர்வுகளின் தவறான சாட்சியத்தை மாற்றியமைக்கிறது, இதனால் பிழையின் அடித்தளத்தை கிழித்து எறிகிறது. எனவே அறிவியலுக்கும் புலன்களுக்கும் இடையே உள்ள பகைமை மற்றும் புலன் பிழைகள் நீங்கும் வரை சரியான புரிதலை அடைய இயலாது. பர்ஸ், பொருளில் பொக்கிஷங்களை சேர்ப்பது பிழை. முதல் உருவ வழிபாடு பொருளின் மீதான நம்பிக்கை. பள்ளிகள் தெய்வத்தின் மீதான நம்பிக்கையை விட போதைப் பொருளை நாகரீகமாக மாற்றியுள்ளன. பொருளை அதன் சொந்த முரண்பாட்டை அழிக்க நம்புவதன் மூலம் ஆரோக்கியமும் நல்லிணக்கமும் தியாகம் செய்யப்பட்டுள்ளன. இத்தகைய அமைப்புகள் ஆன்மீக சக்தியின் உயிர் சக்தியின் தரிசாக உள்ளன. இதன் மூலம் பொருள் உணர்வு அறிவியலின் சேவகனாக ஆக்கப்படுகிறது மற்றும் மதம் கிறிஸ்துவை போல மாறுகிறது. பொருள் மருத்துவம் கடவுளின் சக்திக்கு மருந்துகளை மாற்றுகிறது. மனதின் வலிமை கூட உடலை குணப்படுத்துகிறது. மனிதனாகிய இயேசுவின் தெய்வீக கோட்பாட்டிற்கு பதிலாக மனிதனிடம் இரட்சிப்புக்காக பற்றி கொள்கிறது மற்றும் கடவுளின் நோய் தீர்க்கும் முகவரான அவனது விஞ்ஞானம் மௌனமாகிறது. ஏனெனில் உண்மை அவர்களின் கற்பனை சக்தியின் பொருள் மருந்துகளை விளக்குகிறது, மேலும் ஆவியை மேலாதிக்கத்துடன் அணிவிக்கிறது. கிறிஸ்துவர் அறிவியலை கண்டுபிடித்தவர். முறையான மருத்துவ படிப்பின் தகுதி, நன்மை மற்றும் நிலைத்தன்மை குறித்து அவளை பின்பற்றுபவர்களால் ஆலோசிக்கப்படும் போது சாதாரண சூழ்நிலையில் உடல் ரீதியான வழிமுறைகளில் நம்பிக்கை வைப்பது அப்படி செய்பவர்களை தடுக்கும் என்று அவர்களுக்கு காட்ட முயல்கிறாள். சமரசம், சர்வ வல்லமையுள்ள மனதின் மீதான முழு நம்பிக்கையில் இருந்து உண்மையில் எல்லா சக்தியும் உடையவர். நாம் பொருளை நம்பினால் நாம் ஆவியை நம்புவோம். ஆன்மீக சட்டத்தை ரத்து செய்ய கடவுள் ஒருபோதும் பொருள் சட்டத்தை விதிக்கவில்லை. அத்தகைய ஒரு பொருள் சட்டம் இருந்தால் அது ஆவியானவர். கடவுளின் மேலாதிக்கத்தை எதிர்க்கும் மற்றும் படைப்பாளரின் ஞானத்தை தூண்டிவிடும். இயேசு அலைகளில் நடந்து மக்களுக்கு உணவளித்தார், நோயுற்றவர்களை குணப்படுத்தினார், இறந்தவர்களை உயிர்த்தெழுப்பினார். பொருள் உணர்வு அல்லது சட்டத்தின் தவறான கூற்றுகளை முறியடித்து அறிவியலின் நிரூபணம் அவரது செயல்கள். பொருள் முரண்பாடான மரண கருத்துக்கள் மற்றும் நம்பிக்கைகள் எல்லா நேரங்களிலும் பிழையின் விளைவுகளை வெளியிடுகின்றன என்று அறிவியல் காட்டுகிறது. ஆனால் இந்த மரண மனப்பான்மை கிறிஸ்துவர் அறிவியலால் உடனடியாகவும் விடாமுயற்சியுடனும் எதிர்க்கும் போது ஒழுக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் அழைக்க முடியாதது. உண்மையும் அன்பும் இந்த மனக்குழப்பத்தை எதிர்க்கிறது. இதனால் உயிர்ப்பித்த இருப்பை நிலைநிறுத்துகிறது. ஐந்து புலன்களிலிருந்து பெறப்பட்ட தேவையற்ற அறிவு தற்காலிகமானது. மரண மனம் உணர்வின் சந்ததி, ஆன்மா ஆவி அல்ல மற்றும் தீய மற்றும் அழியக்கூடிய அனைத்தையும் குறிக்கிறது. தவறிழைக்கும் மனித மனம் தன்னளவில் இணக்கமற்றது. அதிலிருந்து இனங்காத்த உடல் எழுகிறது. நோயில் சிரித்தும் பயன்படாத கடவுளை புறக்கணிப்பது தவறு. சரீர பிரச்சனையின் சமயங்களில் அவரை ஒதுக்கி தள்ளுவதற்கு பதிலாக அவரை அங்கீகரிப்பதற்கான வலிமையின் நேரத்திற்காக காத்திருப்பதற்கு பதிலாக அவர் ஆரோக்கியத்தை போலவே நோயிலும் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். செல்வம், புகழ் மற்றும் சமூக அமைப்புகளை எடுத்துச் செல்லுங்கள். அவை கடவுளின் சமநிலையில் ஒரு துளியும் இல்லை. மேலும் கொள்கையின் தெளிவான பார்வைகளை பெறுவோம். குழுக்களை உடைத்து செல்வத்தை நேர்மையுடன் சமன் செய்யுங்கள். மதிப்பை ஞானத்தின்படி மதிப்பிடுவோம். மேலும் மனிதநேயத்தை பற்றிய சிறந்த பார்வைகளை பெறுவோம். தவறாத மற்றும் நித்திய மனதை போலல்லாது அனைத்திற்கும் இந்த மனம் கூறுகிறது, நீ நிச்சயமாக மரணிப்பாய், மற்ற இடங்களில் தூசி மீண்டும் மண்ணாகிறது என்று வேதம் கூறுகிறது. புத்திசாலித்தனம் இல்லாதவர் அதன் சொந்த உண்மையற்ற நிலைக்கு திரும்புகிறார். பொருள் ஒருபோதும் மனதை உருவாக்காதது. அழியாதது ஒருபோதும் மரணத்தை உருவாக்குவதில்லை. நன்மை தீமையை விளைவிக்கவும். கடவுள் தாமே நல்லவராகவும் ஆவியாகவும் இருப்பதால் நன்மையும் ஆன்மீகமும் அழியாததாக இருக்க வேண்டும். அவற்றின் எதிரெதிர்கள் தீமை மற்றும் பொருள், மரண பிழை மற்றும் பிழைக்கு படைப்பாளி இல்லை. நன்மையும் ஆன்மீகமும் உண்மையானவை என்றால் தீமையும் பொருளும் உண்மையல்லாதவை மற்றும் எல்லையற்ற கடவுளின் விளைவாக இருக்க முடியாதது. நல்லது உடலின் மீது மனதின் கட்டுப்பாட்டை நாம் புரிந்து கொண்டால் நாம் பொருள் வழிகளில் நம்பிக்கை வைக்கக்கூடாது. மனிதனுக்கு வேறு சட்டங்கள் இருக்கவும் தெய்வீக மனதை தவிர மற்ற சக்திகளை அங்கீகரிக்கவும் கற்றுக் கொடுக்கும் அனைத்தும் கிறிஸ்தவத்திற்கு எதிரானது. ஒரு விஷமருந்து செய்யும் நன்மை தீமையாகும். ஏனென்றால் அது மனிதனின் கடவுள் நம்பிக்கையையும் சர்வ வல்லமையுள்ள மனத்தையும் கொள்ளையடிக்கிறது. மேலும் நம்பிக்கையின்படி மனித அமைப்பை விஷமாக்குகிறது. மரணம் என்பது சுய ஏமாற்றும் நிலையே தவிர இருப்பது உண்மை அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் நிலைமையை கட்டளையிடுகிறீர்கள். சாவுக்கேத்துவான மனம் தொடர்ந்து தவறான கருத்துகளின் முடிவுகளை மரண உடலில் உருவாக்குகிறது. மரண மாயையின் வதந்தி வலையை துடைக்கும் சத்தியத்தால் மரணப்பிழை அதன் கற்பனை சக்திகளை இழக்கும் வரை அது தொடர்ந்து செய்யும். அறிவியலால் ஈர்க்கப்பட்ட நம்பிக்கை உண்மை உண்மையானது மற்றும் பிழை உண்மையற்றது என்பதில் உள்ளது. உண்மைக்கு முன் பிழை ஒரு கோழை. பிழையை விட இருப்பது என்ற உண்மையின் மீது அதிக நம்பிக்கையும் பொருளை விட ஆவியின் மீது அதிக நம்பிக்கையும் இறப்பை விட வாழ்வதில் அதிக நம்பிக்கையும் மனிதனை விட கடவுள் மீது அதிக நம்பிக்கையும் வந்தால் எந்த பொருளும் நம்மை தடுக்க முடியாது. நோயுற்றவர்களை குணப்படுத்துதல் மற்றும் பிழையை அழிக்கும். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எடியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.